நாளும் நாங்கள் ஒவ்வொரு நாளையும் பெற்றுக்கொள்கிறோம். இப்பொழுதும் கூட சுவாமி, நாங்கள் உம்முடைய திருவசனங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். உம்முடைய திருவசனங்களினாலே நீர் எங்களை தாங்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம். அடியனின் வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற உமது பிள்ளைகளின் இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஏற்படுவதாக இருக்க ஜபிக்கிறோம் சுவாமி. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய பெருத்த ஆசீர்வாதத்தினால் நம்முடைய திருச்சபையின் சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கின்ற பெரியவர்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக அவர்களுக்காக இந்த நாளை கொண்டாடுவதற்கு தெரிந்த திருச்சபை நமக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. 1991 ஐக்கிய நாடுகளின் சபை, ஐநா சபை, அக்டோபர் 1 இந்த முதியோர் தினத்தை உலகம் முழுவதும் கொண்டாடுவதற்கு அது ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. இன்டர்நேஷ்னல் சீனியர் சிட்டிசன்ஸ் டே என்று ஒன்றை உருவாக்கி அதை அக்டோபர் 1 கொண்டாட வேண்டும் என்று முதல் அவர்கள் கூடின கூட்டத்திலே 1991 அதை முடிவு செய்தார்கள். அதனுடைய பின்னணியம் என்னவென்றால், இந்த முதியவர்கள் ஓய்வு பெற்ற பிற்பாடு அவர்கள் மறக்கப்படுகிறார்கள் அல்லது ஒதுக்கப்படுகிறார்கள், அவர்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள், அவர்களுக்குரிய தேவைகளை குடும்பம் சந்திக்க மறுக்கிறது, அவர்களுக்குரிய மரியாதையை இந்த குடும்பம் அல்லது சமூகம் கொடுக்க மறுக்கிறது. பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிற்பாடு ஒருவேளை 1-2 ஏன்னா பென்ஷன்லாம் கையில் நிறைய பணம்லாம் இருக்கிறதுனால இருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு பக்கமாக ஒதுக்கப்படுவார்கள். இந்த சூழலை அறிந்து சில சென்சஸ் எடுத்த பெரியவர்கள் அல்ல சமூக ஆர்வலர்கள், இவர்கள் மீது தனது அக்கறையை இந்த சமூகம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான வசதிகளும், வாழ்வுக்கு தேவையான வசதிகளும், உணவு, உடை, இருப்பிடம் போன்றவைகளும், அவர்களுடைய பேச்சுகளுக்கு, அவருடைய அனுபவங்களுக்கு உரிமை கொடுக்கின்ற அல்லது அவைகளை செவிகளிலே வாங்கி அதை செயல்படுத்துகின்ற ஒரு சமூக அமைப்பினை உருவாக்குவதற்கும், அவர்கள் இந்த சமூகத்திலே முக்கியமானவர்கள் என்ற அந்தஸ்தை கொடுப்பதற்கும் இந்த விழா கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். மறக்கப்படுகிறவர்கள் மீண்டுமாக நினைவுபடுத்தப்படுவதற்கு, அல்லது ஒதுக்கப்படுகிறவர்கள் மீண்டுமாக மையத்துக்கு கொண்டு வருவதற்கு, அவர்கள் முக்கியமானவர்கள் என்கின்ற தகவலை மீண்டும் மீண்டும் எல்லார் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் மனதிலே பதிய வைப்பதற்கு இந்த விழா அல்லது இந்த சீனியர் சிட்டிசன் டே உருவாக்கப்பட்டது என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும். மூத்த குடிமக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த மதிப்பு, சமூக அங்கீகாரம் மற்றும் அவர்களுடைய சிறப்பான காரியங்களை நினைவு கூறுதல், அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுதல் எல்லாம் இந்த சமூகத்துக்கு முக்கியமான தேவை என்பதை இந்த ஐநா சபை முடிவெடுத்தது. நம்முடைய குடும்பங்களிலும் கூட அநேக நேரங்களிலே அவர்கள் பெரியவர்களுடைய பேச்சுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழல் வருமாயின், அல்லது அவர்கள் ஓரமாக தள்ளப்படுகின்ற சூழல் இருக்குமாயின், அந்த குடும்பங்களிலே நல்ல வளர்ச்சிகள் இருக்க முடியாது என்பதை நாம் வாழ்நாளிலே உணர்ந்திருப்போம். கடைசியாக சொல்லுவாங்க, பெரியவங்க சொன்னால் கேட்கணும் அப்படின்னு இல்லை, அதுதான் அதனுடைய முடிவு. பெரியவங்க சொன்னால் கேட்கணும், இல்லைன்னா இப்படி தான் நடக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த பட்டறிவு என்று சொல்லுகிறோமே, ஏற்கனவே அவர்கள் பட்டு அறிந்திருக்கின்ற அந்த அறிவு மிக சிறப்பான ஒன்று. நாங்கள் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கும் பொழுது பேராசிரியர் ஒருவர், ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஒருவர் இருந்தார். நாங்கள் தீசிஸ் எழுதும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம், நேராக போய் ஒரு 4-5 அவர்கிட்ட உட்காந்து தினமும் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு வருவோம். என்ன விஷயம்னா, அவர் ஏகப்பட்டது, அவர் வயசு வரைக்கும் நிறைய புத்தகம் படித்து வச்சுருப்பார். இப்போ நம்ம அந்த புத்தகத்துலலாம் படித்து பாயிண்ட் எடுக்கிறது லேட் ஆகும். என்ன பண்ணணும்னா, அவங்க உட்காந்து அவங்ககிட்ட கொஞ்சம் கதை கேட்டோம்னா ஒரு 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 20-30 புத்தகத்தில் அவர் படித்த பாயிண்ட், புத்தகம் முழுசு சொல்ல முடியாது பட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அவங்களுக்கெல்லாம். அந்த 20-30 புத்தகங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற இந்த பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சி அதுக்கப்புறமா அதை வச்சு நோட்ஸ் எடுத்துகிட்டு இந்த புத்தகத்தினுடைய புத்தகத்தை தேடி அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் இதுதான் அப்படின்னு நாங்கள் பிப்ளியோகிராஃபி போட்டுவோம். ஸோ ஈஸியாக வந்து புத்தகத்தை 20 புத்தகத்தை படிக்காமையே அந்த புத்தகத்தில் இருக்கிற சாரங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அந்த 2 மணி நேரம் போதும். இது அனுபவ ரீதியாகவே நாம் பெற்றது. அதனால் உட்கார்ந்து இந்த பழைய கதையெல்லாம் கேட்கறது, பழைய காரியங்களை புரிந்து கொள்வது, இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அதை உணர்வது நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த டைம் சேவிங் முக்கியமாக. நான் இவ்வளோ தூரம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஈஸியாக பாயிண்ட்டுக்கு வந்துடலாம், அதை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நடத்தலாம். ஸோ அவங்கள அனுபவிக்கிறதன் மூலமாக, இந்த பட்டறிவின் மூலமாக கொடுக்கப்படுகின்ற அந்த அனுபவம் அல்லது அறிவு அல்லது உற்சாகம் அல்லது அவர்கள் கொடுக்கின்ற ஒத்தாசையான அறிவுரைகள் எல்லாம் நம்முடைய வாழ்வை மெருகூட்டும் என்பதை நிச்சயமாக அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருமறையும் அப்படி சிறப்பான அனுபவங்களை அவர்கள் மூலமாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. த ஃப்ரூட்ஃபுல் லைஃப் ஆஃப் தி எல்டர்ஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய வாழ்வில் இருந்து சிறப்பான காரியங்களை கற்றுக்கொள்கின்ற அந்த முதியவர்கள் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு நேரத்திலையும் அவர்கள் பயன் தருகின்ற வாழ்வை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இந்த திருமலை சார்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த அவர்கள் கொடுக்கின்ற நற்கனி கொடுக்கின்ற வாழ்வு அவர்களிடத்தில் இருக்கிறதை நாம் உணர முடியும். ஏன்னா அவர்கள் அனுபவத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறவர்கள் நம்மை ஒரு நற்கனி கொடுக்கின்ற வழியிலே கொண்டு செல்லும் என்பதை திருமலை சொல்கிறது. முதலாவது ஆதியாகம் புத்தகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், 17 அதிகாரத்தில் கடவுள் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையிலே நீ இனிமே ஆபிராம் என்றிராமல் ஆபிரகாம் என்றிருப்பாய் என்று அவருடைய பெயரிலே ஒரு சின்ன மாற்றத்தை அவர் தருகிறார். இந்த மனுமக்களுக்கெல்லாம் நீ தந்தையாக இருப்பாய், உன்னிலிருந்து ஒரு பெரிய சந்ததியை நான் உருவாக்குவேன், உன்னிலிருந்து கோத்திரங்கள் உருவாகும், உன்னிலிருந்து பிற மக்களுடைய இனங்கள் உருவாகி கொண்டிருக்கும், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கடவுள் அந்த மனிதனோடு ஒரு பெரிய உறவை செய்து கொள்ளுகின்ற, உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்ற விஷயத்தை நாம் பார்க்க முடியும். ஏன்னா அங்கே இருக்கின்ற இளையவர்களோடு கடவுள் உடன்படிக்கை செய்வதை காட்டிலும் இந்த முதியவரோடு செய்கின்ற உடன்படிக்கை சிறப்பானதாக வாழ்நாளிலே கருதப்படுகிறது. நம்ம எல்லாரும் நினச்சி பார்க்குறோம், இந்த வயசில் அவர் கடவுளோடு இருந்தார், கடவுளோடு உறவாடினார், கடவுள் அவரை மதித்து அவரிடத்துல பேசினார். ஆக இந்த முதலாவது இந்த பகுதி சொல்கிறது என்னென்னா, ஒரு பக்தியுள்ள அனுபவத்தை இந்த பெரியவர்கள் நமக்கு சொல்ல முடியும், பக்தியுள்ள அனுபவங்களை பெரியவர்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். முதியவர்கள் அந்த பக்தியின் மூலமாக அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே கடவுளை பற்றி கொண்டிருந்தனால் கிடைத்த நன்மைகளை நம்மோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். அவர்கள் ஒரு விசுவாச வாழ்க்கையை நமக்கு சொல்லித்தருவார்கள். இதில் தான் இஸ்ரேல் மக்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு பாஸ்கா பண்டிகையின் போதும் அந்த குடும்பங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து மிகப்பெரிய குடும்பம் ஒன்றா உட்காருவாங்க, பெரிய பெரிய தலைக்கட்டுவாங்க, அது மாதிரி ஒரு ஒரு பெரிய பெரிய குடும்பம் உட்காருவாங்க. அவங்க உட்காந்த பிறகு அந்த குடும்பத்தின் மிகப்பெரியவர் ஒருவர் இருப்பார், அவர் தான் அந்த விழாவினுடைய நாயகர். அந்த குடும்பத்தில் பிறந்து அப்போ தான் பேசுறது பாருங்க, அந்த மாதிரி ரொம்ப கடைசி குட்டி எதுவோ அது நிற்க வைப்பாங்க. நம்மெல்லாம் இனத்துக்கு ஒன்றா சேர்ந்துருக்குறோம், என்ன பண்ண போகிறோம் இப்போ அப்படின்னு அந்த குட்டி ஒரு கதை கேள்வி கேட்டதும் அந்த பெரியவர் ஆரம்பிப்பார் இல்லையா, எங்கேருந்து ஆரம்பிப்பார்னா நாங்கள் அடிமைப்பட்டு கிடந்த தேசத்திலிருந்து ஆரம்பிப்பார். அந்த வரலாறு லைனாக அவர் சொல்லி முடித்த பிறகுதான் பந்திக்கே போவாங்களாம். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அந்த அந்த நடைமுறை இருக்கிறது. எதுக்காக அப்படின்னா அந்த ஒரு நாளிலே தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்க செய்கின்ற ஒன்று. அந்த அனுபவங்களை இந்த குழந்தைக்கு எப்படி தெரியும், இந்த குழந்தை எப்படி கற்றுக்கும் அப்படின்னா இந்த குழந்தைக்கு தெரியாது, அந்த முதியவர் சொல்லித்தந்தால் மட்டுமே. அதனால் அதை சொல்லிக் கொடுக்கின்ற பொறுப்பு மிகப்பெரிய வயதான முதியவராக இருக்கின்ற அந்த குடும்பத்தின் தலைவருக்கும், அதை கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு இந்த குழந்தைக்கும் இருக்கிறது என்பதை இந்த இஸ்ரேல் சமுதாயம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா இந்த வரலாற்றினை படைக்கிறவர்கள், வரலாற்றினுடைய உறுதியாளர்கள் அல்லது வரலாற்றினை ஆழமாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இவர்களே. நம்ம வீட்டில் திருமணம் ஆகும்போதும் சில ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பங்களில் அந்த பெரியவங்களை வயசானவங்களை மதிக்கிற அந்த இது ரொம்ப குறைவு. ஆனால் பெரிய பெரிய மற்ற சமயங்களிலெல்லாம் அந்த முதியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நிச்சயமாக அவங்க தருவாங்க, அங்கே போய் ஒரு சம்மதம் கேட்டு வருவாங்க. அந்த நடைமுறை சில கிராமங்களிலும் சில குடும்பங்களிலும் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னா, நிறைய முதியோர் இல்லங்கள் உருவாக்கப்பட்டது. ஏன்னா எல்லாரும் ஓரங்கட்டப்படுகின்ற, முதியவர்களை மதிக்காமல் இருக்கின்ற, அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற, அவர்களை ரொம்ப உறுப்பினராகவே மதிக்காமல் இருக்கின்ற ஒரு சூழல் உருவானதுனால இன்றைக்கி திருச்சபை இதை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு நாள் இருக்குது, இப்படி ஒரு விழா இருக்கிறது, இப்படி ஒரு முதியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அவங்க ரொம்ப முக்கியமானவங்க என்பதை மீண்டும் மீண்டும் நாம் பதிவு செய்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கி இருக்கிற நாம் எல்லாரும் அந்த ஸ்டேஜுக்கு போகிறோம், எல்லாரும் முதியவராகும். அன்றைக்கி நம்மளை மதிக்காமல் போகும்போது தெரியும், ஆமாம் அப்போ தான் நம்ம சின்னதில் நம்ம என்ன பண்ணலை, எங்கள் தாத்தாவை மதிக்கலை, எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவை மதிக்கலை. நம்முடைய அக்கறை எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்டால் தெரியும். என்னென்னா உங்களுக்கு உங்கள் தாத்தா பேர், எத்தனை தாத்தா பேர் தெரியும்? உங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா இருந்தவங்க பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூங்க பார்க்கலாம் சும்மா. எங்கள் தாத்தா பாட்டி பேர் தெரியும், எங்கள் அம்மாவுடைய அப்பா அம்மா தெரியும், எங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மா தெரியும். ஆமாம், அதுக்கு அவங்க அப்பா அம்மா, உங்கள் தாத்தா பாட்டியுடைய அப்பா அம்மா பேர் தெரியுமா? முடிஞ்சிச்சு, ஒரே செட்லேயே முடிஞ்சிச்சு. எனக்கு எங்கள் அப்பா அம்மா தெரியும், அவங்க அப்பா அம்மாவை தெரியும், அவ்வளோதான். அவங்க பேர் தெரியும். அந்த அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டி தெரியுமா? அவங்க பேர் தெரியுமா? இல்லை அதுக்கு முன்னாடி தெரியுமா? அவ்வளோதான். நம்முடைய எவ்வளோ தூரம் நம்ம இருக்கிறோம் பாருங்கள் நம்ம உறவில். அதே மாதிரி தான் உங்கள் பேரை உங்களை தெரிஞ்சிருப்பான், அவங்க பேரனுக்கு பின்னாடி பேருக்கும் உங்களுக்கு தெரியாது, உங்கள் பேரே தெரியாது, யார் பேரும் தெரியாது. இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. ஒருவேளை அந்த கா அப்புறமா பிற வர காலத்தில் யாருன்னா ஆயிரு தெரியுமான்னு கேட்டால் நம்ம பேரை பிள்ளைனு சொல்லுவாங்க, அது மாதிரி தெரியாது. இப்போ அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச பேர் அந்த பேரை குழந்தைகள் தான் பண்ணோம், சொல்லித்தரணும். எங்கள் தாத்தா பாட்டி யார் தெரியுமா, அவங்க பேர் தெரியுமா, பேர் அட்லீஸ்ட் அந்த 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 ஃபேமிலி ட்ரீ வந்து ஒரு ரெண்டு ஜென்ரேஷனாச்சும் போகணும். நம்ம ரொம்ப செல்ஃபிஷ் ஆகிட்டோம் எல்லாருமே, ரொம்ப 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 சுயநலவாதிகள் ஆகிவிட்டு. நான், என் குடும்பம், என்னுடைய கணவர், அதுக்கு மேலே இப்போ போகிறது கிடையாது. எங்கள் கணவனுடைய அப்பா அம்மா அது அவங்க வர தேவையில்லை. சரி, மனைவியுடைய அப்பா அம்மா அது எதுக்கு? அங்கேயே கட் பண்ணிடுறோம். நான், என் மனைவி, என் பிள்ளைகள். எனக்கு என்னுடைய அப்பா அம்மாவை கூட நான் என்ன பண்ணலை. சில இடங்களில் நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பெற்றோர்களை பிள்ளைகளுக்கு காட்டுறதே கிடையாது. தூரத்தில் இருக்கிறாங்க, கிராமத்தில் இருக்கிறாங்க, அந்த கிராம பக்கம் போனதே கிடையாது. நேற்று ஒருவரோடு உரையாடி கொண்டிருந்தோம். அப்போ அவர் சொல்கிறார், நாங்கள் சென்னைக்கு போயிட்டேன், எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அப்பாவே வந்து சென்னையில் வேலை வாங்கிட்டார், அதனால் போனோம். அதுக்கப்புறம் இந்த கிராமத்துக்கே வரல, எங்கள் தாத்தா பாட்டி செத்தது கூட நாங்கள் வரல அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறார். என்னென்னா அந்த கிராமத்தில் அவர் காயில் வச்சது இல்லை அப்படின்றத பெருமையாக சொல்லிக்கிறார். அது வந்து ஒரு வாழ்வு, அடையாளமான வாழ்வா. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு என்னென்னா, நீ அநேக சந்ததிகளுக்கு தகப்பனாக இருப்பாய். அந்த அந்த இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க அங்கேருந்து எடுக்கிறாங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, லைனாக சொல்கிறதுக்கு காரணம், நம்மளே கூட அந்த பேருங்களை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்படி ஒரு பதிவு இருப்பதுனால, அவர்கள் தொடர்ந்து 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 தங்கள் கதைகளை திரும்பி பார்ப்பதுனால. உதவாத தாத்தா காக்கா வடை சுட்டு, பாட்டி வடை சுட்டு காக்கா தூங்கின்னு போன அந்த கதையை உட்காந்து பேசிகிட்டு இருப்போமே தவிர, குழந்தைங்கிட்ட எங்கள் தாத்தாவை பற்றி, அந்த பாட்டினை பற்றி, அதுக்கு முன்னாடி இந்த பாட்டியை பற்றியெல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை. எங்கேயோ நாம் விட்டு விட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதனால் முதலாவது அந்த உறவுகளை பதிவு செய்து கொள்வதற்கு, உள்ளத்திலே அவர்கள் இருக்கிறார்கள், இருந்தார்கள், அவருடைய சந்ததிகள் தான் நான் என்று சொல்லிக்கொள்வதற்கு கூட நாம் மறந்து போகிறோம். அதனால் இந்த கடவுளினுடைய அன்பு இந்த பெரியவர்கள் மீது இருக்கிறது. அவர்கள் வைத்துத்தான் இந்த சந்ததியை அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அடுத்தது, நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் நடந்து வந்த பாதைகள் மூலமாக நமக்கு சொல்லித்தருகின்ற பாடங்கள் எல்லாம் விசுவாசத்தை சார்ந்தது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வும் சார்ந்தது. நான் எப்படி வாழணும், எங்கே இருக்கணும், எங்கே நான் வளரணும், எங்கே அமைதியாக இருக்கணும், இதையெல்லாம் நான் திரும்பி பார்க்க அவர்களே எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அநேக நேரங்களில் இந்த குடும்பம் இந்த பெற்றோருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் போகிறது. ஏன்னா அந்த குடும்பம் இப்போல்லாம் நம்ம சுயநலம் சார்ந்திருப்பதுனால, பணம் இருந்த வரைக்கும் இல்லையா, பணம் இருக்கிற வரைக்கும் அந்த பெற்றோர்கள் மதிக்கப்படுகிறார்கள். பணம் இல்லாத போது அவர்கள் மதிக்கப்படுவதில்லை. பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள், வயசானவங்க, அவங்களுக்குன்ற அந்த அனுபவத்தின் மூலமாக இழந்து போனவர்களை மீண்டும் தேடி வைக்கின்றவர்கள். இங்கே பிலமோனுக்கு எழுதினத்தில் பார்க்குறோம், பவுலடிகளார் என்ன பண்ணுறாருனா பிலமோன் திரும்பி பிலமோனுக்கு லெட்டர் கொடுக்குறாரு, இவனை நீ சேர்த்துக்கொள், அவன் இந்த இந்த பணியை செய்வதற்கு உறுதியானவன் என்று நான் நம்புகின்றேன். அவனை இனி அவனை அடிமையாக அல்ல, அடிமை மேல மேதானவனாக உன் அன்பான சகோதரனாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிமுகம் செய்கின்றான். இந்த அறிமுகம் செய்கின்றது என்னென்னா, இந்த மாதிரி இவங்கெல்லாம் முக்கியமானவங்க என்று நமக்கு அடையாளம் காட்டுவதே இந்த பெரியவர்கள் தான், திருமறை சார்ந்ததான். அது மட்டும் இல்லாமல் பவுல் சொல்கிறாரு இந்த இவனுக்கு சொல்லும்பொழுது, அவங்களுக்கு பதிலாக அவர்களுக்கு பதிலாக கடன்களை நான் செலுத்துகிறேன். இந்த பெரியவர்களுக்கு பெரிய விஷயம்னா அதான், மோசே கூட என்ன பண்ணுவார்னா காண்டவர் தண்டிக்க வரார் அப்படி சொன்ன உடனே சொல்லுவார், சாமி அவங்களுக்கு பதிலாக என் பேர் என்ன பண்ணிடுங்க எடுத்துருங்க, என் பேர் வேணால் இல்லாமல் போட்டோம். வீட்டுங்களில் கிராமத்துலலாம் பார்த்துருப்போம், யாருன்னா பேர குழந்தைங்க சிக்காயிட்டா அல்லது வாலிப பிள்ளைகள் சிக்காயிட்டா அங்கே இருக்கிற தாத்தா பாட்டிக்கிட்ட நீங்கள் போய் விசாரிச்சு, ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்கிறான் தேரமாட்டான் அப்படின்ற லெவலில் அந்த வீட்டில் யாரோ ஒரு சிக்கு இருக்கும்போது நீங்கள் போய் பேசுனீங்கன்னா, கடவுள் என்ன வச்சுக்கிறாரு யார் தான் அவனை எடுக்கிறார் எடுத்துட்டு அவனை விட்டால் கூட பரவாயில்ல அப்படின்னு மனம் திறந்து சொல்லுகிற பெரியவர்களை நான் பார்த்துருக்கேன். வயசானவங்க சொல்லுவாங்க தாராளமாக, எனக்கு வாங்க நான் இவ்வளோ நாள் இருந்துட்டு போதும் என்னை எடுத்துட்டு கடவுள் அந்த பிள்ளைய வைக்கட்டும். அந்த இந்து சமயங்களிலும் அங்கே இருக்கிற கோயிலும் போய் அப்படி ப்ராமிஸ் பண்ணி வேண்டுதல் செய்து வருகிறவர்களையும் நான் பார்த்துருக்கிறேன். கடவுளை என்ன எடுத்துக்கோ அவனை விடு அப்படின்னு சொல்கிற, தங்களை அர்ப்பணித்து தங்களை இழந்து கூட பிறரை வாழ வைக்கின்ற அந்த அனுபவம், அந்த அந்த பங்களிப்பு, சுயநலமற்ற வாழ்வு அவர்கிட்ட இருக்கிறதை நாம் உணர முடியும். இந்த நல்ல கணிதருகின்ற வாழ்வை குறித்து இங்கே சொல்லும் பொழுது மத்தேயு 7 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த இடுக்கமான 13 7:13 வாசிங்க, மத்தேயு 7:13. இந்த இடுக்கமான வாசல் வழியாய் நுழையுங்கள் என்று சொல்லுகின்றது, அவங்க ஏற்கனவே நுழைந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் தெரியுமா என்று ஒரு வரலாறை அவர்களால் சொல்ல முடியும். நான் இப்படி ஒரு ஆசிரியர் ஆவதற்கு அல்லது என் மகனை வந்து என்ஜினியர் ஆக்குவதற்கு அல்லது இங்கே வந்து சென்னையில் வந்து ஒரு வீடு வாங்குவதற்கு நான் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை தாண்டி வந்திருக்கிறேன். அவருடைய இந்த நாளினுடைய மிக சிறப்பான வாழ்வு கடந்த காலங்களில் இந்த இடுக்கமான வாசல் வழியாக நுழைந்த வாழ்வு என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு நமக்கு இருந்தால் மட்டும்தான். நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா சிறப்பான பிள்ளைகள், சிறப்பான பேரப்பிள்ளைகள் எல்லாமே இருப்பாங்க. அந்த அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு எங்கே இருந்து வந்தது அப்படின்னா, ஒரு கணிதருகின்ற வாழ்வை அந்த தாத்தா பாட்டி வயசானவங்க பெற்றிருக்கிறார்கள், ஏற்கனவே பெற்று அதை அனுபவித்து அதை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் எல்லாரும் நம்ம பின்னாடி வர்ற சந்ததிக்கு முதியவர்களாக இருப்பதற்கு ஒரு கணிதருகின்ற வாழ்வை வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். எப்படிப்பட்ட கணிதருகிற வாழ்வு அப்படின்னா, அந்த பிள்ளைகள் சிறப்பாக வாழ்வதற்கு, எந்த குறையும் இல்லாமல் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு. அதனால் பெரியவர்களை கண்டுகொள்வது, இந்த வயசானவங்களை பார்த்து மரியாதை கொடுப்பது, அவர்களுக்கு முதலிடம் கொடுப்பது, ஏதோ அவர்களுக்கு செய்வது மாத்திரமல்ல, நானும் அதில் பயிற்சி எடுத்துக்கொள்கிறேன். நான் என்னுடைய சந்ததிக்கு அப்படி ஒரு காரியத்தை வைக்க போகிறேன், என் சந்ததியை இப்படி உருவாக்கப் போகிறேன் என்ற ஒரு அனுபவங்களை இங்கேயே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால் இந்த நாளிலே அந்த கணிதருகின்ற வாழ்வினை தேடுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஏற்கனவே கணிதந்திருக்கின்ற மரங்களை பாதுகாப்பதற்கும் இனி கணிதருகின்ற வாழ்வாக நம்மை அர்ப்பணிப்பதற்கும் நாம் அழைக்கப்படுகிறோம். நல்ல கனிகளை கொடுக்காத மரமெல்லாம், இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நல்ல கனிகளை கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே எரியப்படும். நம்முடைய வாழ்வுக்கு அவர் தருகின்ற எச்சரிக்கை என்னென்னா, இந்த நல்ல கனிகளை தருவதற்கு நாம் முயற்சி செய்யவில்லை என்றால், நல்ல கனிகளை கொடுப்பதற்கு நாம் தயாராக இல்லைனா அது ரொம்ப கஷ்டம். இன்று இருக்கின்ற சீனியர் சிட்டிசன்ஸ் அல்லாத அந்த பட்டியலுக்கு போக போகின்ற எல்லா சந்ததியும் எல்லா மக்களும் நமக்கு அந்த அந்த பட்டியலில் இடம்பெறுவதற்கு ஒரு நாள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படும். ஒரு சகோதரன் தன்னுடைய தகப்பனாரை காரில் ஏற்றிக்கொண்டு அவரை அனாதை ஆசிரமத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது அவருடைய காரியங்களை சொல்கிறார், இந்த மாதிரி இல்லைப்பா நான் இங்கே வீட்டில் தான் வச்சுப்பேன், எங்கள் ஒய்ஃப்கிட்ட முடியல, நீங்கள் அங்கே போயிருங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூம் புக் பண்ணியிருக்கிறேன், அது ஏசியெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து அதில் நேரத்துக்கிட்ட சாப்பாடு கொடுத்துருவாங்க, உங்களை ரொம்ப சிறப்பாக வச்சுப்பாங்க. உங்களுக்கு வெளியே போகிறதுக்கும் நான் அவங்ககிட்ட காசுலாம் கொடுப்பேன், நீங்கள் வெளியெல்லாம் போயிட்டு வரதுக்கு ஆட்டோ சார்ஜெலாம் அவங்களே தந்துடுவாங்க. அது நல்ல இது பார்த்துருக்கேன் நான், விடுதி. அதில் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கலாம் அந்த விடுதியில். உங்களுக்கு நேரத்துக்கு உடம்பு சரியில்லைனா டக்குன்னு ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து அட்டன் பண்ணிப்பாங்க. இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகிறார், நாங்கள் மாதம் மாதம் வந்து கரெக்டாக காசு கட்டிடுவேன். இருக்கிற இந்த முதியவர்கள் விடுதியில் இதாக ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விடுதி, இது மாதிரி ஒரு விடுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு இருங்க, ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் அல்லது காஃபி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நிறுத்துகிறார். அந்த அப்பா அழுவையோடு கீழே இறங்குற, என்னப்பா இவ்வளோ நான் சொல்லி வந்து நினச்சி வருத்தப்படுறீங்களா, எங்களை விட்டு நீங்கள் போகிறீங்கன்னு சொல்கிறீங்களா, இல்லை நான் அனுப்புகிறேன்னு வருத்தப்படுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்ல, இல்லைப்பா அதுக்காக நான் வருத்தப்பட்ட அழுவில். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி மோட்டர் பைக்கில் எங்கள் அப்பாவை ஏற்றின்னு வந்து இதே மாதிரி கதைலாம் சொல்லி இங்கே தான் நிறுத்தி டீ வாங்கி கொடுத்தேன். இப்போ என்ன 40 வருஷம் கஞ்சி பண்ணி காரில் கூட்டு வந்து அதே கதை சொல்கிறேன், அதை தான் நினச்சி பார்க்குறேன். ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே தான் பண்ணேன் நான், அப்படியே அப்பம் அப்பம் பேசி தப்பாத செய்கிற புள்ள மாதிரி கரெக்டாக பண்ணுறியப்பா. அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரே இடத்துல நிற்க வச்சு இதே மாதிரி கதையை சொல்லி விடுதலை சேர்க்கின்ற நாட்கள் வரப்போகிறது. இன்றைக்கி நிறைய விடுதிகள் இருக்குது அது மாதிரி. இப்போ சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் கூட செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் தாயாரை ஒரு அழகிய இல்லத்திலே விட்டுவிட்டு மகன் வெளியூர் சென்றிருக்கிறார், திரும்ப ஒரு 3 இயர்ஸோ பொறுத்து தான் திரும்பி வராரு போல இருக்குது. வந்து பெல் அடித்து பார்க்குறாரு, பெல் அடி தரக்கலை அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில், அந்த பிக்சரோட போட்டிருந்தாங்க அந்த படம், பார்க்குறாரு திறந்து பார்க்குறாரு தரக்கலை, சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் கதவை உடச்சி பார்த்தா அந்த தாயார் வெறும் எலும்புக்கு உடை போட்டு கொண்டிருக்கின்ற எலும்பு கூடாக இருக்கிறாங்க. இந்த 3 ஆண்டுகளாக இவர் ஃபோனே பண்ணல, அவங்க 2-3 ஆண்டுகளுக்கு மே இருக்கும் போல இருக்கு. அந்த உடை இருக்குது, அப்படியே அந்த தோல் போர்த்திய எலும்பு இருக்கிறது, அப்படியே மேசையிலே நாற்காலிலே உணர்ந்து உட்கார்ந்து கொண்டு மேசையிலே சார்ந்தபடி இருக்கிறார்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே. அப்பார்ட்மெண்ட்ஸில் ஏற்படுற பிரச்சனை தான், பக்கத்தில் எந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது பக்கத்தில் இருக்கணும் யாருக்கும் தெரியாது, நம்ம அதுவும் கேட்க போகிறதில்ல. ஆனால் ஒரு மகனே வந்து திடீர்னு 3 வருஷம் கழித்து தாயாரை பார்க்க வராரு, வந்து பார்த்தா எலும்பு கூடான நிலையிலே ஒரு தாயை பார்க்குறாரு. அன்றைக்கி அப்படி உலகத்தில் ஓடி ஓடி சம்பாதித்து கொண்டு பெற்றோர்களை மறந்து போகின்ற சூழல் இருக்கின்ற சமூகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தகப்பனார் அழகிய செல்ஃபோன் ஒன்று எடுத்துன்னு கடைக்கு போகிறார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் செல்ஃபோன் ஆப்பிள், அதை போய் அந்த ஷாப்பில் கொடுக்குறாரு, இதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்க அந்த செல்ஃபோனை. அவன் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுது சார், ஒன்றும் இல்லை, என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கள், இல்லை இது ஃபோனே பேச மாட்டேன், இல்லை சார் எல்லாமே நல்லா இருக்குது, இது பக்காவாக ஒர்க் பண்ணுது, நல்லா தான் சொல்கிறீங்களா அப்படின்னு, ஆமாம், இல்லை நான் எதுக்கும் வேறு உங்களை விட வேறு அதிகாரி வேறு மெக்கானிக் யாருனா இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிடுங்க, என்னடா அந்த பெரியவர்கிட்ட தொல்லையாக போச்சு சொல்லிட்டு இதோட சீனியர் அந்த டெக்னீஷியனை கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்கிறார், சார் இதில் உங்களுக்கு பயன்படுத்த தெரியுமா அப்படின்னா, பயன்படுத்த தெரியும், எப்படி பண்ணுவீங்க ஆப்ரேட் பண்ணி பார்க்குறா தாத்தா, இல்லை ஆப்ரேட் பண்ணால் கரெக்டாக தான் பண்ணுறீங்க அப்புறம் என்ன அப்படின்னு, இல்லை பேசவே மாட்டேன்து இது, இந்த வரமாட்டேன்து ஃபோனே வரமாட்டேன்து, இதில் எடுக்க மாட்டேன்து சார், எல்லாமே வரும் சார், அவர் இப்போ கூட போடுறோம் சார், அவரோட நம்பரை எடுத்து போட்டு டக்குன்னு போட்டார் ஃபோன் வருது. அந்த தகப்பனார் சரி கையில் ஃபோனை வாங்கிட்டு கண்ணீரோடு வெளியே வராரு, அப்படின்னா ஏன் என் பையன் ஃபோன் வரல, இதில் பையன் ஃபோன் பண்ணாததுக்கு அவர் நினச்சிக்கிற இந்த ஃபோனுடைய மிஸ்டேக்கு, கையில் இருக்கிற இந்த டிவைஸ் தான் தப்பு பண்ணியிருக்குது, என் மகன் தப்பு பண்ண மாட்டான், இந்த டிவைஸ் தான் பேச மாட்டேன்னு என் பையன் பேசுவான் என்று பேசாமல் இருக்கின்ற பையன் மீது மிக பக்தியை வைத்து கொண்டு பேசி கொண்டிருக்கின்ற அந்த டிவைஸை வந்து தவறாக சொல்லுகின்ற தகப்பனார், அவங்க பாசத்தை யோசிச்சு பாருங்க, பையன் பண்ண தப்புக்கு பையன் பண்ணாமல் இருக்கின்ற ஃபோன் கால்லாம் இந்த ஃபோன் தான் தப்பு பண்ணுது என்று தன்னுடைய உள்ளத்தை அதன் மீது திருப்புகின்ற அவ்வளவு பாசம். வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் பெரும்பாலும் அப்படி தான் ஃபோன் பண்ண முடியல, ஏன்னா அவருடைய வேலை பொருள் அது மாதிரி, நேரம் பொருத்தமாக இல்லை. இதெல்லாம் தாண்டியும் பெற்றோர் மீது பக்தி வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறார், தகப்பன் தாயை தினமும் கேட்குறவங்க நேசிக்கிறவங்க அவர்களுக்கு பணிவிடை செய்கிறவர்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், இன்று அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு 42 வயது இருக்கும். அந்த வாலிப பெண்ணுக்கு 42 வயசு. என்ன வாலிப பெண்ணுன்றீங்களே, எப்படி ஐயா அப்படின்னு கேட்காதீங்க. அவங்க அண்ணனுக்கு ஒரு 47 இருக்கும். அவங்க அப்பா வந்து ஒரு பிரிகேடியர், அவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இரண்டு பேருமே திடீர்னு பலவீனம் ஆயிட்டாங்க. அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து கொள்வதற்காக இன்று இப்போ கூட இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க இந்த ரெண்டு பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணிக்கல. நான் அந்த வீட்டை சந்திக்கும் போது கேட்டேன், நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கல, ரொம்ப நல்லா இருப்பாங்க, ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க, அப்படி ஒன்றும் மேரேஜ் பண்ணக்கூடாத உடல் அமைப்பெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. அப்போ சொன்னாங்க, எங்கள் நாங்கள் கல்யாணம் பண்ண போயிட்டோன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு அனுமதிப்பாரா, இப்போ நான் பண்ணுற வேலையெல்லாம் செய்யப்படுவாரா. நான் கல்யாணம் பண்ண போனால் எனக்கு வருகின்ற மனைவி இப்போது என் தகப்பனுக்கு நான் செய்து கொண்டிருக்கின்ற தொண்டுகளை செய்வார்களா. ஒரு அது பெரிய கஷ்டமான ஒரு பிரச்சனை. என்னென்னா, ஒரு அண்ணனும் தங்கச்சும் அப்பா அம்மாவை கழுவி சுத்தப்படுத்தி பாதுகாத்து பத்திரப்படுத்தி அப்படியே வைத்து கொண்டிருக்கின்ற மக்கள். அவங்க பிரிகேடியராக இருந்ததுனால நார்த் இந்தியாவிலலாம் ஒர்க் பண்ணிவிட்டு நல்ல எல்லாருக்குமே இங்கிலீஷு, ஹிந்தி, மற்ற லாங்குவேஜ், அங்கே இருக்கின்ற குஜராத்தி லாங்குவேஜ் எல்லாம் பேசுகிறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா தெரியும். நல்லா படிச்சிருக்கிற பிள்ளைங்க வேலைக்கு போல திருமணம் செய்து கொள்ளவில்லை, ஆனால் தங்களை அர்ப்பணித்து தன்னுடைய தகப்பனாரை தாயாரை பத்திரப்படுத்தி பாதுகாத்துக் கொள்கிறார்கள். தங்கள் வாழ்க்கை இழந்து அவங்க சரி, ஏன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக அவங்களுக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ண இன்னொன்று நினச்சி நான் ரொம்ப பேசினேன் அவங்ககிட்ட. பேசும்போது நான் தான் அதில் தோற்று போய் வந்தேன். ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இல்லை பாஸ்டர் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி நான் செய்கிற பணிவிடையை எனக்கு குழந்தைகள் வந்துவிட்டால், எனக்கு மனைவி வந்துவிட்டால், எனக்கு கணவர் வந்துவிட்டால் நான் திரும்ப செய்ய நானே செய்ய முடியுமா அப்படின்னு தெரியல. அப்படி என்னுடைய பெற்றோரை பார்த்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? அவங்க மனநிலை எங்கே இருக்கு பார்த்துங்க. அப்போ நான் சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் நல்ல கிறிஸ்தவங்கம்மா, நாங்களாம் அந்த மாதிரி இருக்க முடியாது. நான் அது மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு என்னுடைய பெற்றோரை நேசித்திருக்கிறேனா? அப்படி நேசிச்சிருந்தா தான் பண்ண முடியும். என்னுடைய வாலிப வயதை நான் இழந்து, என்னுடைய அழகை இழந்து, என்னுடைய உடைமைகள் எல்லாம் இழந்து, எனக்கென்று இருக்க போகின்ற பிற்கால வாழ்வையும் இழந்து இன்னைக்கு இழக்கிறது வேற, நாளைக்கு கூட எனக்கு ஒன்றும் இல்லை. அப்படி எங்கள் ரெண்டு பேருமே அதே மனநிலை, அண்ணனும் தங்கச்சும் அதே மனநிலையில் இருக்காங்க. அந்த பெற்றோரை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மனக்கவலை, இந்த பிள்ளைகள் இப்படி வச்சுக்கிறோமேனு அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆக இந்த பெற்றோரை பாதுகாத்து கொள்ளுகின்ற அந்த வாழ்நாள், ஒருவேளை இப்படி நம்ம எல்லாரும் நம்ம திருமணம் ஆகாமல் பெற்றோரை பார்த்துக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. ஆனால் இப்படியும் சிலர் என்ன பண்ணுறாங்க, தங்களை அர்ப்பணித்து பெற்றோர்களை பாதுகாக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்துக்கள் நண்பர்கள், இந்த முதியோர்களை வயதானவர்களை ஓரங்கட்டி இனிமேல் யூஸ்லெஸ். உங்ககிட்ட பென்ஷன் வர போகிறதுல ஒன்றும் இல்லை, தண்டத்துக்கு உட்காந்து இடத்த வச்சுக்கிறீங்க, இடத்த காலி பண்ணுங்கள். அந்த ஈசி சேர் ஆச்சும் காலி ஆகட்டும், இல்லை ஒரு ரூமாக வச்சாகட்டும். பெரும்பாலும் நம்முடைய இல்லங்களிலெல்லாம் வயதானவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அறை, அந்த ரூம்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் இல்லையா. நம்மெல்லாம் புழங்குற அந்த நடு ஹாலில் அவங்க இருக்க மாட்டாங்க, அல்லது நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு சிறப்பான பெட்ரூம் இருக்கிறதுல இருக்க மாட்டாங்க. இப்போ பெரும்பாலும் கொஞ்சம் ஓரமாக தள்ளப்பட்டு அந்த ரூமில் மற்ற டஞ்சன்லாம் கொஞ்சம் போய்ட்டு நம்மெல்லாம் அடைச்சி வச்சுருக்கிற ஒரு சில இடங்கள், அப்படி ஒரு சில இல்லங்களிலே ஒரு ஒதுக்குப்புறமாக ஒதுக்கப்படுகிற. இன்னும் கிராமங்கள்லாம் போனீங்கன்னா ஒரு கயிறு கட்டிலோ அல்லது வேறு ஏதோ போட்டு இன்னும் கொஞ்சம் தூரமாக, அப்படி வயசாக தூரப்படுத்தப்படுகின்ற காட்சிகளை நாம் கண்டு கொண்டே இருக்கிறோம். இந்த தூரப்படுத்துகிறவர் நமக்கு பெரிய அழிவு என்பதை நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள. திருமறை கூறுகிறது, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு என்ன பண்ணுங்க, உன் தகப்பனையும் உன் தாயையும் கவனம் பண்ணுவாயாக இல்லையா. சரி, தகப்பனை தாயை கவனம் பண்ண முடியலையா, நான் வெளியே வேறு இடத்துல இருக்கிறேன், அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி நீ என்ன பண்ணலாம், ஒரு காணிக்கை செலுத்தலாம், குர்பான் என்கின்ற காணிக்கையை நீ செலுத்திடலாம். அப்போ செலுத்திட்ட பிறகு நான் தான் காணிக்கை செலுத்தினேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு அது பார்த்துக்கும், என்று எஸ்கேப் ஆகிற கொஞ்சம் யூதகுல சிங்கங்கள் இருந்தாங்க. அவர்களை பார்த்தா இயேசு சொல்கிறார், நீங்கள் குர்பான் என்ற காணிக்கையை செலுத்தி விட்டு உன் தகப்பன் தாய் என்ன பண்ண முடியல, கனம் பண்ண மாட்டேன்ற. இந்த குர்பான் என்ற காணிக்கைக்கு பின்னாடி ஒரு சிறிய பின்னணியம் இருக்கிறது. என்னென்னா, பழைய ஏற்பாட்டினுடைய சட்டத்தின்படி யாராவது, அந்த வசனம் உங்களுக்கு சொல்கிறேன், யாராவது தன் தகப்பனையும் தாயையும் நேசிக்கவில்லை அப்படின்னு அப்பா அம்மா போய் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களா, அப்போல்லாம் பஞ்சாயத்து தான், கட்ட பஞ்சாயத்து மாதிரி அந்த கேட் வாசலில் இருப்பாங்க பெரியவங்கெல்லாம், தினமும் உட்காந்துருப்பாங்க. அப்பாவோ அம்மாவோ போய், இந்த பையன் பயங்கர குடிகாரனாகிறான், குடிச்சிட்டு என்ன அடிக்கிறான், அம்மாவை அடிக்கிறான், எங்களுக்கு சாப்பாடு போட மாட்டேன்றான், வயசான காலத்தில் எங்களை ரொம்ப நிந்தைக்குள்ளாக்குறான், அப்படி ஒரு பையனை இருக்கிறான் அவன், அவனை கூட்டு விசாரிங்க அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் சொல்லிட்டாங்கன்னா அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கல் அடித்து கொண்டுணும் அவனை அங்கேயே, சரியா, கல் அடித்து கொண்டுணும். இதான் இணையாகமத்தினுடைய உபாகமத்தில் இருக்கிற சட்டம், தகப்பனை தாயை கவனிக்கவில்லை என்று அவர் பெற்றோர் குற்றம் சொல்வார்களானால் அவர்கள் அந்த பிள்ளையை வந்து தூரத்தில் வந்து சொல்லி முடித்தாங்கன்னா, அந்த பஞ்சாயத்தில் பேசிட்டாங்கன்னா, உடனே வந்து என்ன பண்ணணும், அவர்களை கல்லடித்து கொன்றுவிட வேண்டும். இந்த சட்டம், உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நீ கனம் பண்ணுவாயாக அப்படின்றது, கனம் பண்ணால் நீ சுகமாக இருப்பதுக்காக இல்லை, கனம் பண்ணனா உன்னை கொலை பண்ணிடுவானுங்க, ஜாபம் வச்சுக்கோ, அப்பா அம்மா பார்க்கணும் உன்னை கொண்டுடுவானுங்க, இன்றைக்கே கொண்டுடுவானுங்க, கொலையிலேருந்து நீ தப்பிக்கணும்னா அப்பா அம்மா கனம் பண்ணு. அதான் அந்த சட்டத்தினுடைய ஷார்ப்னஸ். ஏன்னா உங்கள் அப்பா அம்மா போய் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன அவன், நீ காலி நடுத்தருவில் நாய் அடிக்கிற மாதிரி கல் அடித்து சாவச்சிடுவாங்க, இது சட்டம். அதனால் இங்கே சொல்லப்படுகிற சட்டத்தினுடைய பின்னணியத்தில் என்ன இருக்குதுன்னா, இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ உன் மேலே எவனும் கல்லடிக்காமல் உன்னை சாவடிக்காமல் போய் அப்பா அம்மா கொடுங்க வேலை செய், உன் தகப்பனையும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு அப்படின்னா, நீ கொலை பண்ணப்படாமல் இருப்பதற்கு, எல்லாரும் சேர்ந்து கல்லடிச்சு இன்றைக்கே சாவடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணு அப்பா அம்மாவை. ஆமாம், நீங்களாம் போய் சொன்னீங்கன்னா, இப்போ ஐயா எங்கேயா இருக்குது அந்த கேட்டு, யார் அங்கே எங்கே உட்காந்துக்கிறாங்க சொல்லுங்கள், நாங்கள் போய் சொல்லிட்டு வரோம் அப்படின்ற பெற்றோர் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க, நாங்கள் போய் சொல்கிறோம், கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. தன் தகப்பனை தாயை ஏமாற்றி விடுகிறவன், அவங்ககிட்ட சொத்து பிரச்சனை போகிறவன், அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லாமல் ஓடுறவன், அவங்கள சின்னாபின்னப்படுத்துகிறவன், எல்லாருக்கும் இந்த பொருந்தும். அவர்களை கல்லடித்து விசாரி சொன்ன மாத்திரத்திலே வேற பேச்சே கிடையாது, கூப்பிட்டு அவனை கல்லடித்து சாகடிச்சுன்னு அவ்வளோதான். அதனால இவன் சொல்றாரு, நீ வாழணுமா, நீ வந்து யாரும் உன் மேலே கல்லடிக்காமல் இருக்கணுமா, உன் வாழ்நாள் நீடித்து இருக்கணுமா, அதனால என்ன பண்ணு, திடீர்னு ஓடி போய் எங்கேயும் நிற்காத, உன் அப்பா அம்மா கிட்ட நில்லு, அவர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள். நம்ம மனம் திரும்பிய மைந்தன் கதை படிப்போம் இல்லையா, அதில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் வரும். இந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான், அப்பா கிட்ட சொத்துலாம் வாங்கினா அவர் போய் நல்ல தல்சா பண்ணிட்டு வருவார், கஷ்டப்பட்டு திரும்பி வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு வருவார். அவனை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற தகப்பனார் நமக்கு தெரியும், சரிங்களா. அதில் அழகான செய்தி என்னென்னா, இந்த பையன் தூரத்தில் வரான்னு நினச்ச உடனே என்ன பண்ணார் அந்த தகப்பனார், உங்கள்கிட்ட கதையும் கேட்க முடியாது, பதிலும் கேட்க முடியாது, கேள்வியும் கேட்க முடியாது, பதில் சொல்லுங்கள் என்ன பண்ணுறார் அந்த தகப்பனார், ஏ சொல்லுங்கள் சத்தமாக என்ன பண்ணார், ஓடி போய் எதுக்காக ஓடி போய் அவரை கூப்பிட்டு வந்தார் சொல்லுங்க பார்க்கலாம், அவ்வளோ பாசம் இல்லையா, அவ்வளோ அன்பு என் மகன் வந்துட்டான், அவனை ஓடி போய் கட்டி தழுவி கூப்பிட்டு வந்தார், இதான் நம்ம சொல்லுவோம். அவர் ஓடி போய் கட்டி பிடிச்சி கூப்பிட்டு வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா, அப்பனை ஏமாத்திட்டு போயிட்டு உள்ள உள்ள வரான், கல் அடிச்சு சாவடிக்கிட அவனு, மற்றவன் கல் அடிக்கிறதுக்குள்ளே ஓடி போய் கூப்பிட்டு வர்றது தெரியுமா உங்களுக்கு, இவர் ஒரே ஓட்டமாக ஓடி போய் கூட்டு வர்றதுக்கு என்ன காரணம், ஐயோ பையன் லேட்டாக நடந்து வந்தான்னா என்ன நடக்கும், ஊருக்கே தெரியும் இவன் இவ்வளோ தூரம் அமக்கலம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு, இவர் போய் சட்டம்லாம் இப்போ சொல்லலாம் தேவையில்லை, அவன் வரும்போதே இவனை கல்லடி, இவன் அப்பனை ஏமாற்றிட்டு போனவன், அங்கேயே சாவச்சிடுவானுங்க, கேட்லேயே நுழைய முடியாது. அதனால இந்த தகப்பன் யாருன்னா அடிச்சுட்டு போகிறானுடா கல்லுன்னு சொல்லி ஒரே ஓட்டமாக ஓடி போய் அப்படியே மூடி மறைத்து கொண்டு ஓடி வந்து அவனை வீட்டில் சேர்த்துக்கிறார். அந்த சாவில் இருந்து காப்பாற்றுகின்ற தகப்பனார், அதான் அந்த கதனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவோட ஓமையில் அவர் சொல்கிற செய்தி என்னென்னா, அப்படி ஓடி போய் அவனை மரணத்தின் பிடியிலிருந்து காக்கின்ற தகப்பனுடைய பாசம். நம்ம ரொம்ப பாசமான தகப்பன், அன்பான தகப்பன், கடவுள் மாதிரிலாம் சொல்லுவோம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது இவர் அன்பான தகப்பனாக இருக்கின்ற பொழுதே அவனை கல்லடிச்சு சாவடிப்பானுங்க பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கும் போதே. அந்த சீன் நடக்கக்கூடாது, அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துவிடக்கூடாது என்பதற்காக ஓடி போய் யாரும் கல்லை தூக்குறதுக்குள்ள அவனை தூக்கிட்டு வந்துடுற தகப்பனா. அதைத்தான் அந்த செய்தி சொல்லுகிறது. ஆக இந்த இப்படிப்பட்ட பெற்றோருக்கு நீங்க அஞ்சி நடந்தீங்கன்னா அவர்களுடைய உங்கள் வாழ்க்கையிலே அவர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்களானால், நம்மளை கார் லைட்னு போய் பையன் சொல்லும் போது நம்ம பின்னாடி நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா பையனை கார் லைட்னு போவே மாட்டான். நீங்க வீட்டிலே இருங்கப்பா, இங்கேயே இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அது அது என்னென்ன கணி தருகின்ற வாழ்வை கற்றுக் கொடுக்கின்ற பெற்றோராகவும் நம்ம இருக்கணும். அதான் முக்கியமான விஷயம் இல்லையா? ஒருவேளை இன்றைக்கி நிறைய நேரங்களில் பெற்றோர்கள் இப்படி பின்தங்கி இருப்பது, ஒதுக்கப்பட்டிருப்பது என்னென்னா, சில நேரங்களில் தான் தகப்பன் தான் தாய் எங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்கின்ற காரியங்களை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண மறந்துடுறோம். என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த பயத்தை நாம் கற்றுக் கொடுக்க மறந்து போகிறோம். அப்பா அம்மா அம்மா சொல்லணும், அப்பா அப்பா பேச்சு கண்டிப்பாக கீழ்ப்படணும் இல்லையா? ஏய் அவர் அப்படி தான் சொல்வாரா, அவர் போன பிறகு நீ கிளம்பி இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்கிற அப்பா அம்மா இருந்தாங்கன்னா க்ளோஸ் இல்லையா? அவன் அம்மா பற்றி எதுனா ரிப்போர்ட் பண்ண, அவளுக்கு இதே வேலை அப்படின்னு அப்பா சொல்லிட்டாருன்னா முடிச்சு. ஏம்மா உனக்கு அதே வேலை தானம்மா, நீ அங்கேயே அந்த வேலை மட்டும் செய், நானும் அப்போ வேறு வேலை செய்கிறோம் அப்படின்னு அவன் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் அப்பா பேச்சு கேட்க மாட்டான், அம்மா பேச்சு கேட்க மாட்டான். ஸோ இந்த பிள்ளைகளை அப்பாவை பற்றிய பயமும் அம்மாவை பற்றிய பக்தியும் ஏற்படுத்த வேண்டிய பெற்றோர்களாக நாம் இருக்கு. இதுதான் கணிதருக்கின்ற வாழ்வுக்கு அழைத்து செல்லுகின்ற வழி. அதனால் இந்த முதியோரை கனப்படுத்துகின்ற அதே நேரத்தில் இந்த பெற்றோரை கனப்படுத்துகின்ற பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் நாம் தயாராக இருக்கணும். நம்ம நடுவில் இருக்கிறோம். இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸை நான் பத்திரமா பார்த்துக்கணும். நான் சீனியர் சிட்டிசனாக சிட்டினா ஆகும் போது என் பிள்ளை என்னை பார்த்துக்கிறதுக்கு நான் டெபாசிட் பண்ணி வைக்கணும் சரிங்களா? ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணணும். என் பிள்ளைய மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணணும் என்னென்னா, என் பிள்ளை நீ வந்து இப்படி தான் இருக்கணும் பின்னாடி. அதுதான் கணித இருக்கின்ற வாழ்வுக்கு அழைத்து செல்லுது. அதையும் பண்ணணும், இதையும் விட்டுவிடாமல் இருக்கணும். நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பதை சார்ந்துதான் இந்த வாழ்வு அமைகிறது. குறிப்பாக ஆண்டவர் தனது பிள்ளைகளை இப்படி சட்டத்தின்படி, இஸ்ரவேலுடைய இந்த 10 கட்டளைகளை தகப்பன் தாயை கனம் பண்ணுவாய்கன்னு சொன்ன கட்டளை வந்து நிற்கிறதுக்கு காரணமே என்னன்னா, இது ஆண்டாண்டு காலமாய் நடந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒன்று, தொடர்ச்சியாக சந்ததிகள் தோறும் இது செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒன்று. நான் இஸ்ரேல் போனப்போ ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். நம்ம திருமலை வாசிக்கின்ற வசனத்தை, இந்த திருச்சட்டங்களை, இந்த நியாயப்பிரமாணத்தை உன் நெற்றியிலும் உன் கைகளிலும் உன் இடுப்பிலும் கட்டிக்கொள்வாயாக, எழுதி கட்டிக்கொள்வாயாக அப்படின்ற அந்த வசனத்தை அவங்க இன்றைக்கும் ஒரு நடைமுறைப்படுத்துகிறாங்க. தாயத்து கட்டின நிகழ்ச்சி அதான் போல இருக்கு. ஒரு சின்ன சுருள் செய்து டப்பாவில் போட்டு கட்டிப்பாங்க. அங்கே இஸ்ரேல் அந்த வெயிலிங் வால் கிட்டே பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய தேவாலயத்தினுடைய பக்கத்தில் இருக்கின்ற அந்த அழுகையின் சுவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சுவரில் எல்லாரும் முட்டி முட்டி அழுவாங்க மேசியாக வரணும்னு. இன்றைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இப்போ என்ன பண்ணுறான், ஒரு அழகான ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் அழகாக மூடியெல்லாம் போட்டு நல்லா இருக்குது, அதில் நிறைய பெல்ட்டெல்லாம் இருக்குது. அங்கே போய் சொன்ன உடனே வாலிப பிள்ளைங்க போகிறாங்க, பெரியவங்களாம் போகிறாங்க. உடனே அந்த கையில் வந்து அந்த கண்டெய்னரை கட்டுறான், வச்சு ஃபுல்லாக கட்டுறான், இடுப்பில் ஒன்று கட்டி விட்றான், நெத்தியில் ஒன்று கட்டி விட்றான் நல்ல இந்த லைட் மாதிரி. அதை வச்சுட்டு அந்த ஆலயத்தை அவங்க போய் சுற்றிட்டு திரும்பி வந்து ஆபத்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. கட்டிக்கொள்வாயாக, இந்த நியாயப்பிரமாணத்தை கட்டிக்கொள்வாயாகன்னு சொன்னதுக்காக அது உள்ள நியாயப்பிரமாணத்தினுடைய இதெல்லாம் வச்சு இது ஒரு நிகழ்ச்சியாகவே அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அந்த எருசலேம் தேவாலயத்து பக்கத்தில். ஒரு நாள் ஆச்சும் அந்த வசனத்தின்படி நான் என்ன பண்ணிக்கிறேன், என் கையில் என் இடுப்பில் நெற்றியில் அந்த நியாயப்பிரமாணத்தை கட்டி வச்சுக்கிறேன். அதாவது சடங்காக மாறிடுச்சு, அது வேறு விஷயம். அதை அப்படி பண்ணணுன்னா உங்கள் உள்ளத்தில் அது இருக்கணுன்றதுக்காக சொல்லப்பட்ட செய்தி. இவங்க அதை என்ன பண்ணுறாங்க, லிட்டரலாகவும் செய்கிறான், நேராக போய் ஒரு நாள் நிச்சயமாக அதெல்லாம் ஒரு தடவை கட்டி பார்த்துட்டு அங்கே போயிட்டு வந்து, நாங்கள் போய் தங்கியிருந்த அந்த 12 நாட்கள் 7 நாட்கள் அந்த எருசலேம் சுற்றிட்டு இருந்தோம். அங்கே போகும்போதெல்லாம் பார்க்குறேன் ஒரு க்ரௌட் அங்கே இருந்துகிட்டே இருக்குது, எல்லாரும் போய் அதை ஒரு தடவை கட்டிட்டு திரும்ப வந்து அவுத்து கொடுத்துட்டு போகிறாங்க. அது உள்ள அதில் என்ன இருக்குது அப்படின்னு போய் அந்த இவரை கேட்டேன், ஷாப் ஓனரை. அப்போ நான் சொன்னார், அது வந்து இது அவங்களுடைய தோரா அதில் இருக்குது. அப்போ அந்த நியாயப்பிரமாணம் தலைமுறை தோறும் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த கட்டளைகள் இருக்கிறது. அவங்க யாரையும் ஏமாற்ற முடியாது. பெற்றவங்களுடைய ரிப்போர்ட் போச்சுன்னா இவனுக்கு என்ன நிலைமை தெரியும்னு எல்லாருக்கும் தெரியும். ரிப்போர்ட் பெற்றவங்க சொல்லணும் இல்லை, இந்த பையன் அவங்க அப்பா அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்தினா அப்படின்னு பார்த்த விட்னஸ் ஒருத்தன் போய் சொன்னாலும் இது நடைபெறும். அதனால தான் இந்த மனம் திருந்திய மைந்தனுடைய தகப்பனார் அவன் திருந்தி வந்துட்டான் அப்படின்னு அவன் உணர்ந்தவர் இந்த கல்லடிகளிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக ஓடி போய் அரவணைத்து கொண்டு வருகிறார். எனக்கு அருமையான கிறிஸ்துவின் பிள்ளைகளே, இந்த வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நீ கொலை செய்யப்படாமல் இருக்கிறது, உன்னை சாவடிச்சுடுவானுங்க. அதான் அவங்க சொல்கிறது மிரட்டுறது, உன்னை சாவடிச்சு போட்டுருவானுங்க அப்பா அம்மா நீ கேட்கலனா கண்டுக்கலனா. அதான் அந்த சட்டத்தினுடைய ஷார்ட்னஸ். அந்த சாகடிச்சு போட்டுருவாங்களேன்னு கூட அதையும் ஓடி கொண்டு வருகின்ற தகப்பனார் தான் அந்த மனந்தேந்திய மைந்தனை பார்க்குறோம். ஆக கடவுள் இந்த பெரியவர்களுக்கு அந்த ஆசிகளை தந்திருக்கிறார். நாம் அந்த ஆசிகளை பெறுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க, அப்படிப்பட்ட சந்ததிகளை உருவாக்க, நாமும் இந்த முதியோர்களை கண்டுகொள்ள, அவர்களை இனம் காண, அவர்களுக்கு முதலிடம் கொடுக்க, அவளை தூக்கி நிறுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாம் ஆசீர்வாதங்களை தேடிக்கொள்வோம். பெற்றோர்களை மதிக்காமல் அது முதியவர்களை ஓரங்கட்டிவிட்டு சாபங்களை தேடிக்கொள்ளுகின்ற கிறிஸ்தவ வாழ்வு நமக்கு தேவையில்லை. அது மாமியாராகட்டும், மருமகனாகட்டும், அம்மாவாகட்டும், பெரியம்மாவட்டும், சின்னம்மாவட்டும், பெரியம்மா சின்னம்மானா நீங்கள் வேறு மாதிரி யோசிக்காதீங்க, நான் இங்கே தான் சொல்கிறேன். அதனால் இந்த இந்நிலைமைகளில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் இந்த வசனங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அவருடைய வழியில் நாம் நடப்போம் என்று நாம் நம்மை அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் இந்த முதியோர்களை நாம் கண்டுகொள்வது பெரிய மகிழ்ச்சிக்குரியது. அவர்களை குறித்த சிந்தனைகளை உள்ளத்தில் வைப்பது அதைவிட சிறப்பானது. கர்த்தர் தனது கட்டளைகளின்படி இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த வாழ்வு நமக்கும் அளிக்கப்பட்டிருக்கின்ற பெரிய அருக்கொடை என்பதை நாம் உறுதி செய்து கொள்வோம். கர்த்தர் நம்மை நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற முதியவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.